உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதஞ்சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்றைங்கரனை வந்த மர புந்தியுள் வைப்ப ஆலவனத்தமல நடங்கண்டு வந்த காரைக்காலம் மைதன்னை பாலருந்தி உமை முலையிற்பதிக விதம் பல பகர்ந்த பாலன்றன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோடந்தன்னை மாலை மணி வாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே சுற்றம்பலம் பார்வதி வஜயே. ஐந்து பேரறியும் கண்களே உள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணவுறு மூன்று திருந்து சாத்துருகமேயாக இந்து வாழடையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தின் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்பது பெரிய புராணம். இதே போல அப்பரிசாமியை சொல்லும் போது கையின் தலைமிசை புனையஞ்சலி என கண்ணும் பொடிமலை ஒளியாரே பெய்யந்தகையன கரணங்களுடன் உருகும் பரிவின பேரையும் மெய்யும் தரமிசை விடுமுன் பெடுதரும் என்றாசடையோடு நின்றாடும் ஐயன் திருநடை எது கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவிருந்தால் என்று பாடுவார். ஆகையினாலே இப்படி அருளாளர்கள் அந்த கூத்தை காணுகின்ற முறைக்கும் அருள் இல்லாதவர்கள் காணுகின்ற முறைக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய வித்தியாசம். அவரவர்களுக்கு தக்கவாறு அந்த கூத்தன் பலனை தருகிறார். அவரவர்களுக்கு தக்கவாறு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு அவன் பலனை தருகிறான். ஆகவே இந்த கூத்தை மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தை தங்கியிடும் ஆனந்தம் கொண்டருந்த நின்றாடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்டதிரு அம்பலத்தான் கூத்து. அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்பது இது எழுவாய். கொண்ட காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. திருவம்பலத்திலே ஆடுகின்ற இந்த கூத்தன் இருக்கிறாரே, இந்த கூத்தனுக்கு வடிவம் என்ன என்று கேட்டால் அருளே வடிவமாக இருந்து ஆடுகின்றான். அருள்மூர்த்திய அருள் என்று சொன்னால் உயிர்கள் மீது வைத்த இறக்கம், அந்த இறக்கத்தை சக்தி என்று சொல்லுவது. அந்த இறக்கத்தை சக்தி என்று சொல்லுவது, உமை என்று சொல்லுவது, சிவகாமி என்று சொல்லுவது, பறை என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட ஞான சக்தியவே தனக்கு வடிவமாக கொண்டு அருள்மூர்த்தியாக நின்று ஆடு. அருள் என்றாலும் சக்தி என்றாலும் உண்டு, அருள் என்றாலும் சக்தி என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட அருளையே வடிவமாக கொண்டு கூத்து ஆடுகின்றான். இந்த கூத்தை ஞானிகள் எப்படி காணுகிறார்கள் என்று பார்த்தால் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து. அதனாலே பரமன் ஞானிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அவர்கள் உரையற்று உணர்வு அற்று உலகத்தை அற்று உறவையற்று உயிரையும் அற்று உடலையும் அற்று ஞான நிலையில இருப்போம், மோன நிலையில இருப்போம். எல்லாவற்றையும் அற்று மோன நிலையில் இருப்போம். உறவு முறை மனைவி மக வெண்மலையில் எனதிடைய உருவுடைய மலினபவ சலராசி ஏறவிடும் உருவுனையும் அறிமுகமும் உயரமரம் மணிமுடியில் உறைவதும் உலவிலது அடியே மனோரதமும் என்பது திருவருள். அதனால இப்படி எல்லாவற்றையும் அற்ற நிலை மோனம்னு பேர். அதுக்கு மோனம் என்று பேர். மோனம் என்பது ஞானவரம்பு. மோனம் என்பது ஞானவரம்பு. மோனம் என்று சொன்னால் ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்திருந்து தவம்புரியும் முதுகுன்றமே என்பது சம்பந்தர் தேவார். ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தனித்திருந்து தவம்புரியும் முதுகுன்றமே என்பது திருஞான சம்பந்தர் தேவார். ஆகையினாலே மோனிகள் ஞானிகள் என்று சொன்னால் அவர்கள் வந்து ஞானாசிரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அந்த உபதேச வாயிலாக உபதேச பொருளை உணர்ந்து உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ என்று சொல்லுகிறார் அல்லவா. அந்த ஞானாசிரியன் உபதேசித்த ஞானாசிரியன் ஞானமே வடிவமாக இருந்து ஞானாசிரியன் உபதேசித்த அந்த உபதேச மந்திர பொருளை உணர்ந்து அந்த பொருளை உணர்ந்த நிலையிலே மற்ற பொருளை மறந்து அந்த பொருளை நினைந்து மற்ற பொருளை மறந்து அந்த நிலையிலேயே பலகாலம் சமாதியிலே இருந்து அந்த சமாதியிலே இருந்த அந்த முடிவிலே வந்த ஞானத்தாலே அந்த ஞானத்தால இந்த கூத்தை கண்டு இந்த கூத்திலே வருகின்ற ஆனந்தத்தை அள்ளி பருகிறார்கள். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து. ஆகையாலே மோனத்திலே இருக்கின்ற பரமஞானிகள் மோனம் என்பது சாமானியமா வராது. மோனம் என்றாலும் மௌனம் என்றாலும் ஒன்று. மோனம் என்றாலும் மௌனம் என்றாலும் ஒன்று. அந்த மௌனம் மோனம் என்பது சாதாரணமாக வராது. அதுதான் சும்மா இருத்தல் வேறு. அந்த மௌனம் என்பதுதான் சும்மா இருத்தல் வேறு. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டு அறிவின்றி. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டு அறிவின்றியே. பெம்மான் இதெல்லாம் யாரு அந்த மொழியை சொன்னார்னு பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே என்பது தாய்மான ஒரு பாடம். அதனாலே அவருக்கு மௌன குரு வந்து உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணினவரே மௌன குரு. அவரே பேசாதவர். பேசாதவர் இவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்ப இவர் எப்படி இருப்பாரு? ஆகையினாலே இப்படி அந்த ஞானம் என்கின்ற வரம்பாக இருப்பது மோனம். அந்த மோனமானது எப்படி வரும் என்று கேட்டால் ஞானாசிரியனுடைய அருள் உபதேசத்தாலே மோனம் வரும். ஞானாசிரியனுடைய அருள் உபதேசத்தாலே மோனம் வரும். சும்மா இருன்னு சொன்ன உடனே என்ன வந்துச்சு? ஞானம் வந்துருச்சு, மோனம் வந்துருச்சு. சும்மா இருந்த உடனே சும்மா இருந்துட்டாரு. அது சும்மா இருன்னு சொன்ன உடனே சும்மா இருக்கிறாப்புல இருக்கணும்னா சும்மா இருக்கிறோம்னா அப்ப சொல்ற ஆள் எப்படி இருப்பான்? இப்ப நம்ம பிள்ளையே சொல்றோம்ல சும்மா இருறா அப்படின்னா இருக்கிறாருன்னா இருக்க மாட்டேங்கிறாருல்ல. அது போல பரமஞானிகள் அருளாளர்கள் சொல்லும் போது அந்த சொல்லுக்கு பவர் அதிகம். அந்த பவர் அதிகம். அதனால்தான் ஞானிகள் தீட்சண்யம் அதனால் ஞானிகளுடைய பார்வை கிடைப்பது, அவர்கள் வாசகம் கிடைப்பது புண்ணியம், அவர்கள் மனத்தால நினைப்பது புண்ணியம். அதனாலதான் நல்லாரை காண்பதும் நன்றி. நல்லாருன்னா உங்களுக்கு ஆளு நல்லா இருக்கிற ஆளுன்னு அர்த்தம் இல்லை. நல்லாருன்னா புரியுதா? போல கல்லால் நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரேன்னு வருது அல்லவா. எதுல வருது? சிவஞானபோதத்துல கடவுள் வாழ். கண்ணால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அதற்கு சிவஞான சுவாமிகள் குறை எப்படி எழுதுறாருன்னா நல்லார் என்பவர் கேட்டு சிந்தித்து தெளிந்தவை என்பது. இந்த பொல்லா பிள்ளையாருடைய திருவடிகளை தனக்கு தன்னுடைய சிரசுக்கு மலராக அணிந்து கொள்வார். நல்லார் என்று சொன்னால் கேட்டு சிந்தித்து தெளிந்தவை என்பது அவங்க தான் நல்லவர். அந்த மாதிரி எந்த கட்ட வழக்கமும் இல்லைங்க, நல்ல மனுஷன் நல்லவர் இங்கே. அதனாலே அப்படி வந்து திருவருளை தவிர வேறொன்றும் எண்ணாத பரமஞானிகள் அருள் உபதேசத்தினாலே மௌனம் உண்டாகும், மௌனம் உண்டாகும். இப்ப நாலு பேரும் படிச்சு மன அடங்காமத்தானே அங்க போனாங்க, நாலு பேரும் படிச்சு ரொம்ப படிச்சு மன அடங்காம அங்க போன உடனே என்ன பண்ணினார்னு கேட்டா மூணு பாதம்னு உபதேசம் பண்ணினார். சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம், மூன்று பாதம் உபதேசம் பண்ணி மன அடங்கலையும். நந்தி முற்கடையை போற்ற ஞானநாயகன அன்னை முந்துர சனகனாதி முனிவர் தொழுது கேட்ப அந்தமில் ஆகமத்தின் அரும்பது மூன்றும் கூற புரிந்தியது ஒடுங்கும் ஞான போதகம் போதியந்தார். சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம் மூன்றும் கேட்டு மனம் ஒடுங்காமையினாலே எங்களுக்கு புரிந்தியது ஒடுங்கும் ஞான போதகம் போதியந்தார். அது போதகம் போதிப்பதல்ல, இப்படி இருப்பது என்று காட்டினார், இப்படி இருப்பது என்று காட்டினார். அப்படியே இருந்து விட்டார், காட்டினார், காட்டினார், இவர்கள் அப்படியே இருந்து விட்டார். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை, அது எது? யாவையுமாம்
அல்லையுமாம்,
யாவையுமாம் அல்லையுமாம், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை. எது எப்படி இருக்கும்? அதுதான் அந்த சிவபரம்பு. எல்லாமாகவும் இருக்கும், அல்லதுமாகவும் இருக்கும். அந்த பொருளை இருந்ததரை அப்படி இருந்ததரை இருந்தபடி இருந்து அந்த பொருள் இருந்தபடியே அப்படியே இருந்து காட்டி, இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வருவாம் என்பது திருவிளையாடுறான். அதனாலே அப்படி பரம ஞானிகள் மௌனத்தை உபதேசிக்க அந்த மௌன நிலையை பெற்றவர்கள். கடைசியா அந்த ஜனகாதி முனிவர் நாலு பேருக்கும் அப்படி மௌனம் வாய்த்து விட்டாரா? மௌனம் வாய்த்து விட்டு அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ண போகணும்ப்பா, நீங்க இந்த மேல இருந்து நான் சொன்ன முறைய கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு புறப்படுறார். நான் கல்யாணம் பண்ண போகணும், யாரு இந்த மௌனத்தை உபதேசித்த இந்த மௌனி கல்யாணம் பண்ண போறார். நீங்க நாலுகத்தையும் சும்மா இருக்கிறாங்க, இவரு கல்யாணம் பண்ண போறேன். அந்த இடத்துல சொல்றாரு, நன்னல மைந்தர்கள், நன்னல நலமைந்தன் சொன்னாரு போதும் அல்லவா, நல்ல நல்ல மைந்தர் அந்த நாலு உள்ளதும், நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடை அந்த ஞான போதகம் சொல்லாலே சொல்லப்படுவது அல்ல. ஞான போதகம் சொன்னடை என்றது துயரை நீங்கியே இந்நிலை மோனமூடு இருந்து, மோனமூடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதினார். ஞானமும் மோனமும் இதுல தெளிவாக இல்லப்பா. நன்னல மைந்தர்கள் ஞான போதகம், ஞான போதகம் சொன்னடை சொல்லாலே சொல்லப்படுவது அல்ல. வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, நேசற்கு பேரோனாதது, மாயைக்கு சூழோனாதது, விந்துநாத ஓசைக்கு தூரமானது, மாகத்து கீரதானது, லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன், யோகத்தை சாருமாறும் ஞானத்தை போதியாயினி ஊனத்தை கூடிடாது மயங்கலாம். அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை நீங்கள் அடைய இந்நிலை மோனமூடு இருந்து நந்தமை உண்ணுதலே, நந்தமை உண்ணுதலே என்று சொன்னால் நம்முடைய திருவடிவத்தை தியானித்தல், நம்முடைய திருமேனியை தியானித்தல். உண்ணுதல் என்றால் தியானித்தல், உண்ணுதல் என்றால் ரெண்டு சுழி, மூணு சுழி ஓட்டா உண்ணுதல், ரெண்டு சுழி ஓட்டா தியானித்தல், ஓர ஒட்டார் ஒன்றை புண்ண ஒட்டார் என்பது அதுதான். உண்ணுதல் என்றார் ரெண்டு சொல்லி போட்ட தியானம் பண்ணுதல், நந்தவை உண்ணுதலே என உணர கூறினார். அதத்தான் அப்பர் சுவாமி ஒன்றி இருந்து நினைவுங்கள் புந்தவுக்கு உணர்வு. அதனாலே அப்படிப்பட்ட மோனத்தை அடைந்த மாமுனிவர், அவரெல்லாம் மாமுனிவர், அவங்களைத்தான் திருவாசகத்துல உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளை என்றார். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளை என்றார். அவங்களுக்கு கடவுளை தவிர வேற ஒன்றும் தெரியாது, கடவுளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. மோனந்த மாமுனிவர் கையெழுத்து, மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து, மும்மலத்தை அந்த மோனந்த மாமுனிவர் முனிவருக்கு என்ன போட்டாரு, மாமுனிவர், மா முனிவர், அதுதான் உணர்ந்த மாமுனிவர் திருவாசன், உணர்ந்த மாமுனிவர். முனிவர்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா, கோபமே இல்லாதவர்கள், கோபத்தை முனிந்தவர்கள், சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர்களை மல்வர்கள். எல்லாத்துக்கும் நம்மளோட ஆதாரம் ரெக்கார்டு இல்லாம சொல்ல மாட்டோம். சிரத்தை யாரு நிந்திக்கிறார்களோ அப்படிப்பட்ட முனிவர்கள் தொட வருவோம். அதனாலே மோனந்த மாமுனிவர் ஐயாலே மோனத்தினுடைய முடிவு, மோனந்தம் என்றால் மோனத்தினுடைய முடிவு, மோனத்தின் முடிவு என்றால் ஞானத்தை தலைப்பட்டவர், ஞானத்தை பெற தகுதி பெற்றவர். அவர்கள் மும்மலத்தை மோசித்து, மும்மலமாகிய ஆணவங்கண்ணுமாயிய மும்மலத்தையும் மோசித்து, மோசித்து என்றால் அந்த மலத்தை சுத்தமாக நீங்கி, மலத்திலிருந்து நீங்கி அம்மலம் களி என்று வருதல்லவா சிவஞானபுதத்துல. அதனால மும்மலத்தை மோசித்து, மலத்தை மோசித்து, மலத்தால்தான் வியாதியே, மலத்தினால்தான் வியாதி, உடலுக்கு மலச்சுக்களால வியாதி, உயிருக்கு மலச்சுக்களால பிறகு. மலம் சுத்தமாயிருச்சுன்னு வச்சுங்க நன்றாகவே இருக்கும், மலச்சிக்கலே இருக்கப்படாது. அதனாலே உடலுக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் மலத்தினாலதான், மூணு அழுக்குத்தான். அதனால மும்மலத்தை மூசி ஆணவம் கண்ணமாயி ஆகிய மூன்று மலங்களையும் அறவி நீக்கி, அப்படி நீக்கிய அந்த முறையிலே அவர்கள் தாம் என்பது அற்று போய், மூன்று மலம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும், தான்ங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, தான் என்கின்ற வேலையே கிடையாது. தான் அற்று போச்சுன்னா அங்க என்ன இருக்கு, தான் தான் இருக்கும். இந்த தான் அற்று போச்சுன்னா அந்த தான் தான் இருக்கும், எந்த தான், அந்த தான் தான், தான் பரமேஸ்வரன் தான் இருப்பான். தான் அந்தமான இடத்தே தங்கிடும், அந்தமான இடம்னா சிறுக்கு அற்ற இடத்திலே தங்கிடும், சிறுக்கு அற்ற இடத்துல இது தங்கி இருக்கும், இந்த பரம்பொருள் தங்கி இருக்கும். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து மூன்று மலங்களையும் அற்று அதற்கு மேலே சிறுக்கு ஒளிந்து போய் செங்கமலத்தாளினைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அருத்தீசன் நேசருடன் தெரிந்துட்டு அங்கவர்தன் திருவேட ஆலயங்கள் எல்லாம் அரணனமேது உடுரஞ்சி அடிப்பாடி எங்கு யாம் ஒருவருக்கும் எடிவோமல்லோ யாவர்க்கு மேலானோ என்று இருமாப்பையும் திங்கன் முடியார் அடியார் அடிவோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரேங்கிறதெல்லாம் சித்தியார். அதனாலே மும்மலமும் அற்றுப்போய் தான் அற்றுப்போய், மும்மலமும் அற்றுப்போய் அதுபோல தான் அற்றுப்போதல், தான் அற்று அற்றுப்போதல், அந்த நான் என்கின்ற அந்த அகங்காரம் அமகாரம் ஆகிய யான் எனது என்னும் செதுக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும்ங்கிறதல்லவா, அது அற்றுப்போன அந்த இடத்திலே தங்கிடும். எது என்று கேட்டால் அதுதான் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை இந்த பரம ஞானிகள் என்ன பண்ணுகின்றார்கள் என்றால் அள்ளி பருகிறார்கள். அது அள்ளி பருகுவதற்கு ஏதுவாகத்தான் இது வெளியிலே நின்று ஆனந்த கூத்தாடுகிறார். அந்த ஞானிகள் அள்ளி பருகுவதற்காக அந்த ஞானிகள் வந்து ஆனந்தத்தை அள்ளி பருகுவதற்காக ஆனந்தமே வடிவமாக எடுத்து ஆனந்த கூத்தாடுகிறார். அந்த கூத்திலே வருகின்ற இன்பத்தை அள்ளி பருகுகிறார் ஞானிகள். அதான் அந்த சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திரும்பு சாத்விகமையாக இந்து வாழ்வையான ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியின் அந்த கூத்தை ஞானிகள் காணுகின்றதற்கும் நாம் காணுகின்றதற்கும் வித்தியாசம் நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியும் அருமையாது கூத்து அழகா தெரியும் அதுக்கு மேல அந்த கூத்துல இருக்கின்ற அந்த பேரானந்தத்தை பருகுவதற்கான சக்தி நமக்கு இன்னும் தரல அவர் தந்தா தானே நாம மாத்தணும் நான் பருக மாட்டோமா இப்ப ஞானப்பால ஒரு அழுக்கு கொடுத்தா கொடுத்தா இல்ல கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரு குடிச்சாரு இப்ப நம்ம கூத்தா குடிக்க மாட்டோமா அதனாலே பரமேஸ்வரன் திருவருளாலே அந்த ஞானம் வரவு திருக்கூத்தை கண்ட உடனேயே புலி கண்டவருக்கு புனலூருமா போல் புலி கண்டவருக்கு புனலூருமா புலிய பார்த்த உடனே எச்சிருவோம் எலுமிச்சம்பழத்தை பார்த்த எச்சிருவோம் ஞானிகளுக்கு கூத்த கண்ட உடனே எச்சிருவோம் புலி கண்டவருக்கு புனலூருமா போல கழிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் கழிக்கும் திருக்கூத்து கண்டவர் அதனாலே இப்படி கண்டவுடனேயே அவர்களுக்கு தன்னை மறந்து அந்த கூத்திலே தலைப்பட்டு விடுகிறார் அந்த கூத்தோடு கலந்து விடுகிறார் அதான் தில்லைக்கு வந்தாராம் மகாவிஷ்ணு தில்லைக்கு வந்தாராம் நடராஜ பெருமான பார்த்தாராம் பார்த்து 4 மாசம் எழுந்திருக்கவே இல்லையா 4 மாசம் அப்படின்னு கட்சி பச்சிராஜர் சொல்றாரு 4 மாசம் படுத்துட்டாராம் அங்கே எழுந்திருக்கவே இல்லை அந்த அடையாளமா தான் அங்க படுத்திருக்காரு அதை ஏத்தி கூட்டிய படுக்க வச்சுட்டா உழவுதா ஆகையினாலே அப்படி அந்த கூத்தை கண்ட உடனே மாணிக்க வாசகர் ஓவியம் ஆயிட்டாராம் சித்திரம் ஆயிட்டார் பார்த்த உடனே அசையவே இல்லையா ஆறு மாணிக்க ஓவியமானார் நிலை ஓவியம் ஆனார் அதனாலதான் அந்த நிலை வந்துட்டா மும்மலங்கள் போய்விடும் அந்த நிலை நமக்கு வந்தா மும்மலங்கள் அப்படி பரமஞானிகள் அதை கண்டு அந்த கூத்தில் வருகின்ற ஆனந்தத்தை பருகுவதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்னா அம்பலத்தில் இப்படி ஆடுகிறான் முந்து அருந்த ஆனந்தம் முந்து முந்துன்னா முகந்து அது தெரியுமில்ல முந்துன்னா முகந்து அருந்த நின்ற ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தார் உருகி பருகி உளங்குளிர உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு இந்த பாட்டை அந்த பாட்டை சேர்த்து பாருங்க உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய வரங்கருணை தடங்கடலை மருவி திகழ்ந்தன்னன் வார்களே நினைந்தடியும் திருவை பரவினாம் தெள்ளையனம் கொட்டாமும் என்பது திருவாசி உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கிய வரங்க அப்படி அனுபவிக்கிறார் பரமஞானிகள் இது ஞானிகள் கண்டு அந்த ஆனந்தத்தை உண்பதற்காக அனுபவிப்பதற்காக இப்படி ஆடுகிறார் இந்த கூத்தை இந்த 37வது வார்த்தை சொல்றார் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுகிறார்கள் கண்டு கும்பிட்டுட்டு போய்விடுகிறார் கண்டு கும்பிட்டுட்டு போய்விடுகிறார் அதனாலே அவர்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் அதனால அவர்களுக்கு அதற்கு தகுந்தார் போல அடுத்தார் போல அடுத்தார் போல அடுத்தார் போல எத்தனையோ பிறவிகளிலே ஞானம் வரலாம் எத்தனையோ பிறவிகளிலே ஞானம் வரலாம் கண்டதுவும் போகாது ஆனா அது பல பிறவியாகும் பல காலம் பற இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் 38வது பாட்டு பற இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு 8 ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டாடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு அதை மேலும் நன்றாக அழுத்தமா சொல்றார் அது எப்படி சொல்றாருன்னா பரமேஸ்வரன் ஆடுகின்ற இடம் சக்தி வடிவம் இருக்கின்ற இடம் ஞான சக்தி வடிவம் ஞான சக்தியை பீடமாக கொண்டு அதில் ஆடுகிறார் ஞானசக்தி பறை பறை என்றால் ஞானசக்தி பராசக்தி பராசக்தி பீடமாக பராசக்தி பீடமாக இருக்க அதில் நின்று ஆடுகிறார் சக்தியின் மேலே சிவம் சக்திக்கு மேலே சிவம் நல்ல நல்ல சிந்தியுங்க இப்ப விந்து இருக்குதல்ல 35வது விந்து இருக்குதல்லவா அது சக்தி தத்துவம்னு சொல்லுவோம் அதுக்கு மேல நாதம் சிவதத்துவம் அப்படித்தானே நாதம் சிவதத்துவம் விந்து சக்தி சக்தி தத்துவத்துக்கு மேலே சிவதத்துவம் ஆகவே அந்த சக்தி கீழே இருக்கும் சிவன் மேல இருக்கும் இப்ப ஆவுடை சக்தி ஆவுடை சக்தி பானம் சிவலிங்கம் எது மேல இருக்குது சக்தி மேல சிவன் இதான் செய்வத்தான் சில தெரியாத அசடுகள் கீழே சிவபெருமானை போட்டு அதுல மேல அம்பாள போட்டு எழுதிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல தெரியாதனமா அதுல உண்மையை உணராமல் அப்படி இருக்கா அது நமக்கு ரொம்ப தூரம் ரொம்ப புறமும் நம்ம சமயத்துக்கு ரொம்ப அவாமமா இருக்கும் ஆகையினாலே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கிறான் சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கிறான் அந்த சக்தி தான் ஞான சக்தி வடிவமாக பீடமாக இருப்பது ஞான சக்தி வடிவமாக பீடமாக இருப்பது அந்த ஞான சக்தியை பீடமாக வைத்து அதிலே நின்று ஆடுகிறார் பர இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் அதை எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து மலர் மிசை ஏகினான் வருது அல்லவா மலர் மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார் இளமிசினோடு வாழ்வார் என்று வருவது போல மலரின் மேலே இருக்கிறது போல சக்தி மேலே இருக்கிறான் இப்ப மலரிலே இப்ப பரமா இருக்கிறார் என்று வருது அல்லவா மலரிலே தாமரை மலரிலே பரமா இருக்கிறார் அது போல அதனால சக்தி கீழையும் சக்தி மேலே சிவமும் இருக்குதா இது இந்த சக்தி எப்படிப்பட்டது என்றால் பால் போல இருக்கும் சிவம் எப்படி பண்றத பாலில் இருக்கின்ற ருஷி போல சக்தி பாலை போல இருக்கும் யாவித்து அதுக்குள்ளே இருப்பது சிவம் சக்திக்குள்ளே இருப்பது சிவம் இப்ப இந்த உடம்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்பு சக்தி வடிவம் உயிர் சிவ வடிவம் உடம்பு எது சக்தி இப்ப உடம்புக்கு தானே சக்தி இல்லைன்னு சொல்றோம் உயிருக்கு சக்தி இல்லைன்னு சொல்றது இல்லையில அதனாலே சக்தி வியாபகமாகவும் சக்தி வியாபகமாகவும் சிவம் வியாபியமாகவும் இருக்கும் சக்திக்குள்ளே சிவம் இருக்கும் சக்திக்குள்ளே சிவம் இருக்கும் சிவத்துக்குள்ளே சக்தி இருக்கும் பின்னாடி வந்து அந்த சக்தியினாலதான் உலகம் உண்டாவது சக்தியினாலதான் உலகம் உண்டாவது உலகத்தை உடுக்கும் போது என்ன பண்ணுவா சக்தியை தனக்குள்ள உடிக்கிட்டான உலகம் தானே உடிக்குது அது போல ஆகையினாலே அப்படி பற இடமா நின்று பறைய பராசக்தியை இடமாக கொண்டு ஞான வெளின்னு சொல்றதும் அதுதான் ஞான வெளி என்பதும் பறை என்பதும் ஒன்றுதான் அப்படி பறையிடமான மிகு பஞ்சாக்கரத்தால் அதாவது மிகு பஞ்சாக்கர என்ற உயர்ந்ததாக விளங்குகின்ற பஞ்சாக்கரத்தனாலே பஞ்சாக்கரம் தான் வடிவமே பஞ்சாக்கரம் தான் வடிவமே பஞ்சாக்கரங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அஞ்செழுத்து தான் உனக்கு வடிவமே அப்படி அஞ்செழுத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு அது மந்திர வடிவம் சொல்றது அது என்ன சொல்றது மந்திர வடிவம்னு சொல்றது வேத மந்திர சுரூபா என்பதும் அதுதான் மந்திர சுரூபம் சுவாமியே மந்திர சுரூபம் தான் அதனால மந்திரத்துக்கு அதிகமான ஒரு ஆற்றல் மந்திரம் வேறு சுவாமி வேற அல்ல மந்திரம் வேறு சுவாமி வேற அல்ல மதிசூடின்னு சொன்ன உடனே யாரு வர்றா மதிசூடி என்னன்னு கேட்பாரு அதாவது சொல்லு வேற சொல்லு சொன்ன உடனே அந்த பொருள் வந்துடும் காற்றாடி என்றால் பொருள் இந்த பொருள் தான் இது வராது காற்றாடினா இது வராது இது வராது இதுதான் வரும் அது போல மந்திரம் என்று சொன்னால் பஞ்சாட்சரம் என்று சொன்னாலும் சிவம் என்று சொன்னாலும் ஒன்று தான் சிவபெருமான் பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் சௌர்மா. அப்படி பஞ்சாக்கரத்தா உரை உணர்வுக்கு எட்டா உருவம். பஞ்சாட்சரத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு உரை உணர்வுக்கு எட்டா உருவன். உரை என்கின்ற ஆன்மாக்குடைய வாக்கிற்கும் ஆன்மாக்குடைய உணர்வுக்கும் எட்டாதவன். உரைக்கு உணர்வுக்கும் எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டுவது எல்லாம் உலக பொருள்கள், எட்டாததுதான் உலகத்தை கடந்திருப்பதாகிய பதிப்பொருள். பாசம் பசு இந்த மாதிரி பொருள் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டும். அவன் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டாததுனாலதான் அவனை பதிப்பொருள் என்று சொல்லுவது. அதுதான் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே என்பது திருவாசகம். மாற்றம் என்றால் வாக்கியம், மனம் என்றால் உணர்வு. ஆன்மாக்குடைய சாதாரணமான உணர்வுக்கு எட்ட மாட்டார். பசுஞான பாசஞானங்களுக்கு எட்டாதவன். உரை உணர்வுக்கு எட்டா உருவன். வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல். வரைமகள் என்றால் உமாதேவி, வரைமகள் என்றால் உமாதேவி. உமாதேவி காணும்படியே கருணையுடு கொண்டாடல். உமாதேவி காண்பதுதான் அதுல முக்கியமான வேலை. அவ பார்க்கறதான் முக்கியமான வேலை. யாரு பார்த்தாலும் பார்க்கறா அந்த கூத்த அவ அவசியம் பார்க்கறா. அருமான வான்முகத்தால் அமர்ந்து காணும், அருமான வான்முகத்தால் அமர்ந்து காணும். சுந்தரர் ரொம்ப அழகா சொன்னார். ஊடிய இளையம் சதி பிழையாமை கூடிய இளையம் சதி பிழையாமை குடியிடை உமையவள் காணாடிய அழகா அருமறை பொருளே அங்கானாய் என்று தேடியவானோர் சேர்த்திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது திருவாசகம். அதனாலே அனங்காயி உமாதேவி காண்கிறாள். எதற்காக காண்கிறாள் என்று கேட்டால் அவள் அந்த கூத்தை காண்பதற்கு தகுதி உடையவள். அந்த கூத்தை எல்லாரும் காண முடியாது, எல்லாரும் காண்பதற்கு தகுதி போதாது. அந்த கூத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தகுதி போதாது. அவ பார்க்கிற அவ எதற்காக அவ பார்க்கிறான்னு கேட்டா நாம் பயனை அடைவதற்காக அவ பார்க்கிற. அவ பார்த்து அந்த கூத்தினாலே வருகின்ற பயன்களை உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளாகிய உயிர்களுக்கு அவ பார்த்து வாங்கி இந்த பக்கம் கொடுக்கிறார். அது எப்படின்னா நேர கரண்டை நம்ம அனுபவிக்க முடியாது. நேரா கரண்டை அனுபவிக்க நமக்கு சக்தி கிடையாது, சக்தியாக இருக்காது. அது வந்து இப்படி உயர் வழியாக வந்து பருப்பு வழியாக வந்து வெளிச்சம் கொடுப்பது போல. அதனாலே உமாதேவி காண்பது எதற்காக என்றால் உயிர்களுக்கு நன்மையை செய்வதற்காக உமாதேவி பார்க்கிறார். தாய் பார்த்து கொடுக்கிறார். அதை வந்து நம்ம குமரகுரு சுவாமி நோயின் மருந்து தாயுண்டாங்கு பாலும் குழவி பசுங்குடர் பொறாது என அந்த காலத்து தாய்மார்கள், அந்த காலத்து தாய்மார்கள் குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை நேராக கொடுத்தா அந்த குழந்தை தாங்காது, அந்த மருந்தினுடைய வேகத்தை தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. அந்த சாரத்தை வந்து பால் வழியாக குழந்தை கூட்டி வியாதித்து இருக்கிற வழக்கம் இருந்தது. பாலும் குழவி பசுங்குடர் பொறாது என நோயும் மருந்து தாயுண்டாங்கு அப்படின்னு. நோய்க்கு குழந்தைக்கு வருகின்ற நோய்க்கு தாய் மருந்து உண்டு. அதன் மூலமாக பால் வழியாக பிள்ளைக்கு நோயை தீர்ப்பது போல இந்த பார்வதி ஆகிய தாயே எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற நோயை தீர்க்கறதுக்கு இந்த கூத்து ஆகிய மருந்த அவ சாப்பிட்டு அது மூலமா பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். உமாதேவி பார்ப்பதை சிறப்பாக எல்லாம் சொல்லும். சிங்கின்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மங்கின்ற உண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெய்யின்றியும் விளக்கொத்த நீல மணிமடற்றார் கைங்கின்ற ஆடல் கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே என்பது அப்பர் தேவார். பல பெரியவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. அவ பாக்கறா அவ பாக்கறா அவ பாக்கறா ஆடுனா பார்க்காமையா இருப்பா என்று எல்லா பெரியவர்களும் அதை மிகுந்து சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறவள் காண்கின்றபடியினால்தான் அந்தந்த உயிர்களுக்கு இந்த பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிர்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்க வேணுமோ அந்த பலன்களை கூத்து மூலமா தான் வருது. எந்த பலனும் உலகியல் பலனும் சரி அருளும் சரி. அதனாலதான் காணும்படியே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் உருவம் கருணையுருவம் கற்பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நெடி. இந்த பாட்டு அழகா சொன்னார் சேர்க்கிறார். அற்புத கோல நெடி அருமறை சிரத்தின் மேலாய் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று தெளிவாக சொன்னாரு சேர்க்கிறார் சுவாமிகள். இது தெல்லவாளந்தரர் புராணத்துல. ஆகையினாலே வரைமகள் தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் பேணும் அவருக்கு உண்டோ பரப்பு. இந்த கூத்து ஆடுகின்ற இந்த கூத்தை விரும்பி அந்த கூத்திலே தன்னுடைய அறிவை வந்து சித்தத்தை நன்றாக ஈடுபடுத்தி அந்த கூத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு பரப்பு இல்லைன்னார். பரப்பு இல்லை உண்டோன்னு ஏகாரத்தால சொன்னார். ஓகாரத்தால உண்டோன்னா இல்லை என்பது வேணும். அவருக்கு உண்டோ பிறப்பு இல்லை. வேணும் என்றால் அந்த கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பிறப்பு இல்லை. கூத்தை விரும்புகின்றவர்களுக்கு பிறப்பு இல்லை. அதனாலதான் வேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. ஆகவே இப்படி பிறப்பு ஒழிப்பது எதுவென்று கேட்டால் திருக்கூத்து. அதனாலதான் தரிசனம் மாத்திரத்திலே முக்தியை கொடுப்பது சிதம்பரம் என்று கூறு. தரிசன மாத்திரத்திலே திருவண்ணாமலையை நினைத்தால் முத்தி, திருவாரூர்ல பிறந்தால் முத்தி, காசியில இறந்தால் முத்தி என்றெல்லாம் வருது அல்லவா. இங்கே சிதம்பரம் தரிசன மாத்திரத்திலே முத்தியை கொடுக்கும். தரிசன பரகதி ஆனாய் நமோ நம என்பது திருப்புவர். அதுல தரிசன மாத்திரம் உண்டு 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 அது தானே. அது ஒரு வகை, இது ஒரு வகை. அந்த தானம் வேற இல்லை, அந்த ஸ்தானம் அங்கே, அந்த ஸ்தானம் வேற இல்லவா. எல்லா நடராசையும் தரிசித்தான் முத்திதான். ஆனா தில்லை நடராசர் இருக்கின்ற ஸ்தானம் வேறு. இது வேறு அது பிரபஞ்சத்தினுடைய மையம் இருதயம். பிரபஞ்சத்தினுடைய விராட்புருடனுடைய இருதயம், விராட்புருடனுடைய இருதய ஸ்தானம், பூமி தேவனுக்கு இருதய ஸ்தானம். அதனால அந்த ஸ்தானத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது அல்லவா. அந்த இடத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. ஆகையினாலே அப்படி பிறப்பு ஒழிப்பதற்காக இப்படி ஆடுகிறான். இந்த பாட்டு அருமையா சொல்றாரு. 9வது பாட்டு மாணவன் ஆசிரியர் இடத்துல பேசுகிறார். இப்ப மாணவன் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, நாதாந்த நாடகத்தை நன்றாய் அனுஷி, நாடகத்தை நன்றாய் அனுஷி. என்ன நாடகம் அது? நாதாந்த நாடகம். இது இது இதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. இது எப்படின்னா, எல்லா இடங்களிலும் ஆடுகின்ற நடராசர் தத்துவங்களுக்கு உள்ளே நின்று ஆடுகிறார். சிதம்பரத்தில் ஆடுகிறார்கள் தத்துவம் கடந்து ஆடு 36க்கு மேலே நின்று ஆடுகிறார். உங்களுக்கு இந்த சிவலிங்கத்தில் நடராசர் தான் சிவலிங்கமாக வருகிறார்னாரு. நடராசர் தான் சிவலிங்கமா வர்றார். சிவலிங்கத்துக்கு மேல அவர் 36 மேல நடராசர். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர், திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. அது எப்படி சொல்லுங்க பாக்கலாம். திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர் 25 மேல, தில்ல நடராசர் 36 மேல. அப்புறத்தான ஆரூரம் அம்மா 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். 25 மாகேஸ்வர மூர்த்தம் சொல்றோம் அல்லப்பா, அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் கடந்தவராயிருப்பவர் சிவபெருமான். மாகேஸ்வர மூர்த்தங்கள் தத்துவங்களுக்குள்ள பிடிக்கிட வரும். எங்க வந்து மாகேஸ்வர மூர்த்தம், சுத்த வித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும். சுத்த வித்தையில மாகேஸ்வர மூர்த்தங்கள் வரும். ஈஸ்வரம் சுத்த வித்தைக்கு மேல இருக்கிற ஈஸ்வரம். இவர் இந்த 36 மேல இருப்பவரால இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றல்ல தியாகராசர். பரிவார மூர்த்தி அல்ல, பரிவார மூர்த்தி அல்ல, மாகேஸ்வர மூர்த்தங்கள் அல்ல, மாகேஸ்வர மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவர் தியாகராசன். ஐயஞ்சின் அப்புறத்தான அருகம் வந்து அம்மானே என்பது அப்பர் தேவாரம். அது அப்படித்தான் இருக்காரு, அப்படித்தான் இருக்கிறாரு. ஆனாலும் 25 மேற்பட்டவர், அது வந்து பரிவார மூர்த்தி அல்ல. அதனாலே 36 மேற்பட்டு 36 கடந்து நின்று ஆடுகின்றதான் தில்லை நடனம். அதத்தான் உருவில்லாத பாலில், அங்கு உருவம் கிடையாது, உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உனது ஞானபாத பத்மம் அடைவேணும் என்கின்றார் அருணாதர். இப்ப அன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சுத்தவித்தவரையிலும் உருவத்தை சொல்லுகிறோம். அதுக்கு மேல என்ன சொல்றது, ஒண்ணும் இல்லை, அதான் பாழ்னு சொல்றோம். அந்த பாலிலே நின்று ஆடுகிறார், அந்த பாலில் நின்று ஆடுகிறார். அதான் உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த என்பது திருப்போம். ஆகையினாலே அதைத்தான் இங்கே வந்தாரு. நாதாந்த நாடகத்தை, நாத தத்துவத்தை கடந்து நாதத்தை கீழே வைத்து நாதத்துக்கு மேலே நின்று ஆடுகின்ற அந்த நாடகம் நாதாந்த நாடகம். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்கிறீர். சிஷ்யர் ரொம்ப பாராட்டி பேசுகிறான் ஆசிரியர். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள், அழகான வாக்கியம். அந்த நாடகம் நாதாந்த நாடகம், நாத தத்துவத்தை கடந்திருப்பதாகிய நாடகம். வேதாந்த என்றால் வேதத்தின் முடிவு, நாதாந்த என்றால் நாதத்தின் முடிவு, சித்தாந்த என்றால் சித்தத்தின் முடிவு, ஆகமத்தின் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. இங்கே நாத தத்துவத்தை கடந்து நின்று ஆடுகின்ற அந்த நாடகத்தை எனக்கு நன்றாக அருள் செய்தீர் என்று சிஷ்யன் மனமாற வாழ்த்துகிறான் ஆச்சாரியன். நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர், ஓதீர் எடுத்தஞ்சு உள்ளபடி. இப்படி நாடகத்தை நன்றாக சொன்னீர் சுவாமி. இந்த அஞ்சலத்தை பெருசா சொல்றீங்களே, அந்த அஞ்சலத்தை பத்தி நல்லா சொல்லுங்க சுவாமி. அஞ்சலுத்து 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 நான் சொல்றீங்க சுவாமி. ஆதி மந்திரம் அஞ்சலுத்து, ஆதி மந்திரம் அஞ்சலுத்து, அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. வேத நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே மந்திரம் அஞ்சலுத்துமே என்றெல்லாம் எல்லா பெரியவங்களும் சொல்றாங்களே சுவாமி. அந்த அஞ்சலுத்து ஓதீர் அடுத்தஞ்சு உள்ளபடி தீதரவே அஞ்சலுத்து ஈதாயில் அழியும் எடுத்தாய் விடுமோ தஞ்சாறு குருவே சாற்று. இப்ப அஞ்சலுத்துன்னு எழுதுறமும் வச்சுக்கப்பா, எழுதுனா அப்புறம் அழிச்சு புட்ட அந்த எழுத்து அழிஞ்சு போகுதுல்லப்பா, அழிஞ்சு போகுதுல்ல. அப்ப அஞ்செழுத்து பெருசு பெருசு எழுத்துக்கிட்ட அப்படி அழியுகின்ற எழுத்தா இல்ல அது அழியாத எழுத்தா, அதனுடைய உண்மை என்ன, அதை கொஞ்சம் நல்லா சொல்லு சாமி அப்படின்னு ஆச்சாரிய சிஷ்யன் கேட்டார். அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அற்புவே சாற்று. எல்லா எழுத்துக்களும் அழியிற எழுத்து தான். இந்த அஞ்செழுத்து அப்படி எழுதினா அப்ப அதுக்கு உயர்வு என்ன இருக்கு, உயர்வு இல்லை அல்லவா, அப்படி இல்லை. அதனால அதனுடைய உண்மை எனக்கு சொல்ல வேணும் சுவாமி என்று சீடன் கேட்க, ஆச்சாரியன் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, உற்றகுறி அழியும், உற்றகுறி அழியும். ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது. அதனால உற்ற குறி அழியும். பாடைன்னா பாசை எழுத்துன்னு வச்சுங்களேன், அந்த ஷா போடுறோம்னு வச்சுங்க, ஷா போட்டா வந்து அந்த எழுத்து அழிஞ்சு போகும், எழுத்து அழிஞ்சு போகும். அந்த ஷா என்கின்ற அந்த எழுத்தினுடைய ஒலி இருந்து கொண்டிருக்கும். எழுத்து வேறு, எழுத்தின் ஒலி வேறு அல்லவா, எழுத்து வேறு ஒலி வேறு. இவங்களுக்கு நல்லா ஞாபகம் வைக்கணுங்க. இப்ப ஆன்னே வச்சுங்களே, ஆ என்கின்ற அந்த ஒலி அழியாது. சில விளங்குல ஆன்னு எழுதுறத இது அழிச்சு விடலாம்ப்பா, அந்த ஒலி ஆ இதை என்ன அழிக்க முடியுமா? ஆ அழிங்க பார்க்கல, அது இருந்து கொண்டுதான் இருக்கும். உற்ற குறி அடிக்கணும், அது அதை காட்டுவதற்காக ஒரு மாதிரி எழுத்து இருக்கு. இது இந்த இந்த குறி, குறியின் விருந்து இது அழியும். ஆனால் ஆ அந்த ஒலி அழியாது, ஒலி அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீர் என்று சொல்லுகிறோம், தண்ணீருங்கிற எழுத்து அழிஞ்சு போகும். தண்ணீர் அழியுமா? தண்ணீர்னு எழுதலாம்ப்பா, அதை அழிச்சு விடலாம். தண்ணீர் அழியுமா? நெருப்புன்னு எழுதுறோம், நெருப்பு அழிச்சு விடுறோம், எழுத்து அழிச்சு விடுறோம், நெருப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அது போல இந்த அஞ்சு எழுத்துங்கிறது அழியிற எழுத்து அல்லன்னாரு. அது எப்படின்னு கேட்டா, அஞ்சு எழுத்து அஞ்சு பதமாக இருப்பது, அஞ்சு பொருளாக இருக்கும். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம். உற்ற குறி அடியும், குறிங்கிறது எழுத்து அடியும். ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது, அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் அடியாது. அந்த எழுத்துக்கு உண்டான பொருள் தெரியாதுன்னா அந்த பொருள் அடியாது, பொருள் அடியாது. ஆகையினாலே இந்த அஞ்சு எழுத்து இருக்குது பாரு, சரியாது மற்றதுகள். அது எப்படின்னு கேட்டா, சிவன் அருள் ஆவி திரோத மலம் அவன் ஆசில் எடுத்து அஞ்சில் அடைவான். சிவன் அருள் ஆவி திரோத மலம் என்றும் அவன் எழுத்தின் அஞ்சு அடைவான், என்றும் அவன் எழுத்தின் அஞ்சு அடைவான். அவன்கிறது ஆசில் சிவன் அருள் ஆவி திரோத மலம், சிவன் அருள் ஆவி சிவன் உற்ற குறியடியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் செலியாது மற்றதுகள் சிவன் அருளாவி திரோத மல இந்த அவன் எழுத்தின் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான். இதுல எப்படி போட்டு
எழுத்து
சிவன் அருள் ஆவி எழிலான் திரோத மல ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவான். அதனாலே ஈசன் ஆவி எழிலார் திரோத மலம் ஆசில் ஆசில் எடுத்து அஞ்சின் அடைவான். அதுக்கப்புறம் தெளிவா சொன்னார், சிவன் அருள் ஆவி, ஆவினா உயிர், ஆவி திரோதம் மலம் ஐந்து அவன் எடுத்தின் அஞ்சின் அடைவான். அதனாலே இப்படி சிவம் முதலாக பாஷம் மீதாக உள்ள இந்த அஞ்செழுத்தம் அவன் எடுத்தின் அஞ்சின் அடைவான். இந்த அஞ்செழுத்தம் ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார், அஞ்செழுத்த ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அதுக்கு தான் இதுக்கு இந்த பாடம் கேட்க தீட்சை வேணும்ன்ற இந்த பாடம் கேட்க என்ன வேணும், தீட்சை வேணுங்கிற இந்த இடம் வரும்போதுதான். ஆகவே இவன் வந்து நம்முதாலா ஓதியல் அருள் நாடாது நாடு மருள் சிம்முதாலா ஊது நீ சென்ற இந்த அஞ்செழுத்தை ஓதுகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டது என்று கேட்டால், தூலம் என்றும் திசூக்கம் என்றும் காரணம் என்றும் மகா காரணம் என்றும் பலவையாக உள்ளது பஞ்சாட்சரம். வழங்குதா பஞ்சாட்சரம் ஊறுபடித்தாக இல்லை பலபடித்தாக இருக்கும். அதிலே வந்து
மூல பஞ்சாக்கர என்பதுதான் நம சிவாய என்பது. சுக்கும பஞ்சாக்கர என்பது சிவாய நமன்னு சொல்றது. அதிசூக்கம் என்பது காரணம் என்பது, மகாகாரணம் என்பது மனு என்பது, இதெல்லாம் ரகசியமாக சொல்லப்படுவோம். விளங்குற இந்த ரெண்டு பஞ்சாச்சரம் தான் திருமுறைகளில வரும். நற்றுணையாவது நம்ம சிவாயவே தேன் சிவாயனம் ஏற்பட்டு எது அந்த பஞ்சாச்சர மறைமுகமா பாடல் இருக்கு, இருக்கு இருக்கு இருக்கு. அது மறைமுகமா சொல்லணும். கயவர் தாம் கேட்ட மறை பிறக்கு உய்த்துணரலாம் வாத்தியத்தை போன்றவர் கயவர். மறைமொழியாகிய மந்திரத்தை மறைமொழியாக ரகசியமான பொருளை வெளியிலே அம்பலமாக மற்றபடி சொல்றார் கயவர்கள். அதனால இதுல வந்து வெளிப்படையா வர்றது தூல பஞ்சாச்சரம் சூக்க பஞ்சாச்சரம் தான் வரும். அந்த மகாகாரண பஞ்சாச்சரம் இதுகள்லாம் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் இதெல்லாம் எல்லா எழுத்தும் இதுல வந்துருக்கு. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தனையும் பூசாமல் காட்டக்கூடிய எல்லா இதுக்குள்ள வந்துருக்கு. எல்லாம் விளங்குத அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி என்பது கொடிக்கும். ஆகையினாலே இப்படி சிவமாகவும் அருளாகவும் உயிராகவும் துரோதமாகவும் மலமாகவும் இருப்பது இந்த பஞ்சாக்கரம். இந்த முத்தி பஞ்சாக்கரம்னு ஒன்று இருக்கு. அதில் வரும்போது இந்த நகார மகாரங்கள் எல்லாம் போயிடும். சுக்கமாகவும் ஐந்தெழுத்தினர் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாட புராணம். சுக்கமாக ஐந்தெழுத்தினில் சுற்றிய பாச விக்க நீக்கி மெஞ்ஞான விளை நிலத்து உயிர்த்து என்பது திருவிளையாட புராணம். ஆகையினாலே இப்படி இதை என்ன சொல்றாருன்னா, நம்முதலா ஊதில் அருண் ஆடாது நாடு மருள் சிம்முதலா ஊதுனை செந்து. அதை இந்த நகார முதலாக உச்சரிக்கிற முறை, சிகார முதலாக உச்சரிக்கிற முறை. நகார முதலாக உச்சரிப்பது தூர பஞ்சாட்சரம், சிகார முதலாக உச்சரிக்க சுக்க பஞ்சாட்சரம். நகார முதலாக உச்சரித்தால் உலக போகங்களை தரும், சிகார முதலாக உச்சரித்தால் சிவரோகத்தை கொடுக்கும். சிகார முதலாக உச்சரித்தால் முத்தி பயன், நகார முதலாக உச்சரித்தால் உலக பயன். அதனாலே நம்முதலாக ஓதி நம்முதலா நகார முதலாக ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலாக ஓது நீ சொல்லி சிகாரம் முதலாக வைத்து ஊதுவாயா. இப்போ சமய தீட்சையில நம்ம சிவாயத்தான் உபதேசம் பண்ணுவாங்க, சமய தீட்சையில அதுதான் உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல விசேட தீட்சையில சிவாயனம்னு சூப்பு மஞ்சாச்சத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிர்வாண தீட்சையில உபதேசம் பண்ற மந்திரம் வேறு. நீ நிர்வாணமா நிர்வாண தீட்சையில உபதேசம் பண்ற மந்திரம் வேறு. அதனால அது அது பெரிய மந்திரம், யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. ஆமா சுக்கு பஞ்சாட்சரம் சுக்கமாக ஐந்தெழுத்தின் சுற்றிய பாசம் அது ஒவ்வொருக்கு அத சொல்ல முடியாது வெளியில் அந்த அளவுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட பஞ்சாட்சரத்தை நீ சிகார முதலாக ஓதுவாயாக. எல்லாம் இதுல வந்து உபதேசம் பெற்று அந்த நெறியில நிற்கின்றவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள்.
அந்த பஞ்சாட்சரம்
நிர்வாண திட்டத்தை அது வேற இருக்குன்னு சொல்றது இல்லை. நிர்வாண காரணம் தான் அந்த பஞ்சாட்சரம் சொல்றது. அதுலயே எவ்வளவோ கிடக்குது, அதுல எவ்வளவோ கிடக்குது. 42வது பாடல் இதுல பயன் சொல்றாரு, அண்ணல் முதலா அழகாறு எடுத்த அண்ணல் முதலா. அண்ணல் முதல்னா சிகார முதலாக சொல்லப்படுகின்ற அழகு உறுதி இந்த ஐந்து எழுத்து. அஞ்செழுத்தே பின்னாடி சொல்லி கொடுறாரு, அஞ்செழுத்தி ஆகமனும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தி ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம் ஆறாருக்கு அப்பாலம் உணந்தமா முத்தி எல்லாம் அஞ்செழுத்துல ஆடுவார். அதுதான் மாணிக்கவா சுவாமி தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணை ஏன விடுதி கண்டா.
தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த
வினைத்துறையேனை
கனியை நேர்த்துவர்வாயார் என்னும் காரார் கடக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை விரித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்ல கரை காட்டி ஆட்கொண்டாய் முற்கனேற்கே
அஞ்செழுத்தாயிய தெப்பத்தை பிடித்து கிடக்கின்றேன் அஞ்செழுத்து தெப்பம் பிறவியாகிய கடலிலே அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாக்களுக்கு தெப்பமாக இருப்பது அஞ்செழுத்து. அதை பெரிய புராணத்தில் அழகா சொன்னாரு சேக்கலா சுவாமி. அப்பர் சுவாமியே கடலில் கல்லில் கட்டி போட்டாகல்ல கரை ஏறினாரா என்னமோ ஐயா ஏறி இருக்க முடியுமா அந்த கல் மிதந்து இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அடே நல்வினை தேவனை அறம்பாவைன்னு அருங்கயிற்றினாலே கட்டி மும்மலமாகிய கல்லிலே அறம்பாவை என்கின்ற அருங்கயிற்றினாலே கட்டி எண்ணில்லாத காலம் பிறவி பெருங்கடலில் விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை முத்தியாகிய கரையில் இந்த அஞ்செழுத்து சேர்க்கும்னு சொன்னால் இந்த அப்பர் சுவாமியே இந்த ஒரு கல்லிலே இந்த ஒரு கடலிலே இந்த அஞ்செழுத்து கரையிறக்கிறது பெருசாங்க. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்து அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று பேசினார் சிங்களர். இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டும். அதனால மந்திரம் அஞ்சுக்கு மேல மந்திரமே கிடையாது, அஞ்செழுத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. அதனாலதான் வேதனாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயே. வேதத்தின் நடுவிலே இருப்பது பஞ்சாட்சி நம சிவாய என்பது ருத்ரத்தில நடுவில் இருப்பது. ஆகவே அண்ணல் முதலா அழகார் எழுத்த எங்கும் இன்னில் எதாப்பகல் அற்ற இன்பத்தே. அப்படி அந்த அண்ணல் முதலாக சொல்லப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை இன்னில் தியானித்தார். அதை வந்து சிவஞானபுரத்தில் உணக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண்ணினை சிந்தை நாடி புறா துணை தேர்த்தன பாசம் உருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன் என்று சிவஞானபுரத்தில் சொன்னார். அதனாலே பஞ்சாட்சரத்தை உள்ளபடி நல்லபடி உள்ளபடி நல்லபடி உச்சரிப்பவர்களுக்கு பிறவி பஞ்சாட்சரம்தான் பிறவியை தொலைப்பது, பஞ்சாட்சரம்தான் பிறவியை தொலைப்பது. அதனால தான் இதில் என்ன பண்ணாரு எண்ணில், எண்ணில் என்றால் அந்த பஞ்சாட்சரத்தை எண்ணுதல் எண்ணுதல் விதிப்படி எண்ணுதல் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. இராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும். அந்த பஞ்சாட்சரத்தை என்ன என்ன அந்த சக்தி என்ன பண்ணுவா என்று கேட்டால் அருளாகிய சிவசக்தி என்ன பண்ணுவாள் என்று கேட்டால் அதனால இராப்பகல் அற்ற இன்பம் இராப்பகல் அற்ற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். இராப்பகல் அற்ற இடம் இராப்பகல் அற்ற இடம் என நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் திருவாசகம் என நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தால் என்னை மத்தோர் மத்தனாக்கி என்பது திருவாசகம். அதனாலே இரவு பகல் என்பது இப்போது நமக்கு தெரியும் ஆனந்த நிலைக்கு போட்டால் இரவும் இல்லை பகலும் இல்லை ஒளியாவே இருக்கும். இப்போ இருளிலேயே இருக்கிறோம் ஒளியிலேயே இருக்கிறோம் அங்கே ஒளியே தான் இருளே கிடையாது. இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் பொன்மீன் சீரிட்ட உலகன்ன வடிவான இருந்தைய சித்தாந்த முக்கிய முதலே என்பது தாய்மானார் பாடு. இரவு என்பது மறப்பு பகல் என்பது நினைப்பு அதை கேவல சகலம்னு சொல்லுவோம். வடமொழியிலே கேவல சகலம் கேவலம் என்றால் மறைப்பு மறதி சகலம் என்றால் நினைவு. இதெல்லாம் நீங்கள் பாடம் வச்சு இன்னும் பெரிய நூல்லாம் பின்னாடி வருதில்ல பெரிய நூல்லாம் இன்னும் பின்னாடி வருதில்லவா அதுக்கெல்லாம் இது அடிப்படையாக ஓரளவு இருக்கு ஓரளவு இன்னும் அது ஏராளமாக கிடக்கு நீங்கள் சக்தியாக கேட்கணும். சக்தியா சொல்லணும். இன்னும் பெருசு எல்லாம் கிடக்குது. இது சும்மா இப்ப
தானே
பாட பாடம். இது வந்து ஞான பாடம் பால பாடமா இருக்கு. அதனாலே அந்த இரவு பகல் என்பது, இரவு என்பது மறதி, பகல் என்பது நினைப்பு. அதை கேவல சகலம்னு சொல்றோம். அதனால இந்த நினைப்பு மறப்பு இப்ப நமக்கு இல்ல, சிவனுக்கு அது மாதிரி இல்லை. சிவனுக்கு அது மாதிரி நினை உதியா மரியா உணரா மறவா அந்த நிலைக்கு கொண்டு வருமா. இது இந்த அஞ்செழுத்தானது என்ன 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 அந்த நிலைக்கு கொண்டு போவார். கொண்டு போய் இன்பத்தையே ஆக்கும். எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும். அணுவை இருளானது திற இன்பு. அணு என்கின்ற உயிரை, அணு என்றால் உயிருங்க, உயிரை அந்த உயிரோடு கலந்திருக்கிற இருளாகிய ஆணவமலமாகிய இருள் தீரும்படியாக செய்து அருளோடு கலக்கும்படியாக செய்து தாயுடன் சென்று தாயை மறந்து எய்யுனதை எட்ட என்றால் எழிற்கட்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தாறு பாட்டு. அதனாலே மாயாமலத்தையும் விட்டு கண்ணுமலத்தையும் விட்டு ஆணவமலத்தையும் விட்டு அருளோடு கலந்து அருள் போய் கொண்டு போய் அருள் கூட்டிக்கிட்டு போய் சிவத்தோட சேர்த்து வச்சு அந்த வேலையை செய்யறது இந்த அஞ்செழுத்து. அதனால அஞ்செழுத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உயிப்பது என்றால் தள்ளிக்கிட்டு போவோம், தள்ளிக்கிட்டு போவோம். இப்ப நீங்க இதுல நின்றுவரிசையில் நின்றுட்டானு வச்சுக்கா, வரிசையில் நின்றுட்டானு வச்சுக்கா, பின்னாடி இருக்கிற உன்னை தள்ளி போடுவான், தள்ளி போடுவோம். ஆமா, அது நரகம் மேல் புகன் நாடினர் ஆயினும் உரசை வாயினர் ஆயின் இந்த மந்திரத்தை உரசை வாயினர் ஆயின் உருத்திர விரவியே புகுவித்திடும். உன்னை உருத்தரனாக மாற்றிவிடும். சாதாரண மனுஷனாக இருக்கிறீல்ல, உன்னை உருத்தரனாக ஆகிவிடும். நரகம் இயல்புகன் அடியனர் ஆகியனா நீ நரகத்துக்கு போகிறதுக்கு நீ தயாரா இருந்தா கூட இந்த அஞ்செழுத்து அப்படி போக விடாம உன்னை உருத்தரன் வந்து கொண்டு விடாங்க. நரகம் இயல்புகன் அடியனர் ஆயினும் உரசை வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமன வச்சிவாயன். நீ நரகத்துக்கு போறதுக்கான காரியத்தை நீ பண்ணியிருந்தாலும் சரி, நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கடச்சிவ முத்தி காட்டியர் கொல்ல நமந்தவர் கொண்டு போவனத்தை அல்லல் எடுப்பன அஞ்செழுத்து. விளங்குதா? அத சொல்ல முடியாது. பண்டமரோதி மடந்த வேணின பண்டைய ராவணன் பாடியிருந்தன தொண்டர் ஒன்று துதித்த பின்னவருக்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்து. அதனாலே வந்து நந்தினாம நமச்சிவாயவனும் சந்தையாற்றமன் ஞானசம்பந்தன் சிந்தையார் மகிழ்ந்த ஏத்த வல்லாறுலாம் பந்த பாசம் இருக்க வல்லாறு. அதனாலே அஞ்செழுத்த விட்ட வேற கதியே கிடையாது. அதனாலே இது என்ன சொன்னாரு, பயன் அண்ணல் முதல அழகார் எழுத்தைந்து எண்ணில் இராப்பகலற்ற இன்பத்தை நண்ணி அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை இருளானது இருளாகி ஆணவமலம் துணையும்படியாக செய்து சிவத்தோடு சேர்த்து இன்னொன்னை இன்ப நிலையிலே இருக்கும் என்பது இந்த அஞ்செழுத்தினுடைய முடிவு சொல்லுகிறாரு. ஆகையினால அதுக்கு மேல வருகிற பாடல் புத்தி வஞ்சாக்கரம்னு இதுல வருது. அது இன்னும் அஞ்செழுத்தை பத்தி கொஞ்சம் விரிவு சொல்றாரு. வருது அது சொல்லுவோம். நம்ம பார்வதி
பாதமே மனம் பாவித்தேன் பேரந்தேனி நீ பேர வாதன்மைவன் செய்தினேன் கத்தவர்தோடு தெஞ்சீர்கரை யூரில் பாண்டி போட்டு மூடி நட்டவாவுனை நான் மறகின் நமச்சிவாயவே கோணிய பேரை சுடிய கரை யோரேர் பாண்டி கொடுமூடி பாடலனை பாட பாம்பரை நனனை துண்ட நூறஞ்சொல்லிவை சொல்லுவார்கில்லை துன்பமே நிர்பிரபுவான புகழில் தகர் போல அமிதகவி தொடைவாட அடிமைதன கருள்வாயே சமதில் தசுமாட தனியில் தெரிவோனே நம சிவய பொருளோனே ரததகிரி பெருமாடே வான்முகில் வராது வீக மலிவடம் துறக்கமல்லன் போன்முறை எழுதிய குறைகள் வாழ்கிறான் மறை அரங்கடோங்கிற அற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிறுவனங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதை